அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
அப்போ நூலில் முதல் சொற்பயிற்சி, சொற்பயிற்சிக்கு பிறகு இலக்கணமும் தர்க்கமும் படிக்க வேண்டும். தமிழ் படிக்கிற முறை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இலக்கணமும் தர்க்கமும் படிக்காதவன் ஒரு நூலுக்குள்ளே நுழைய முடியாது. நம்முடைய நூல்கள் எல்லாம், பெரும்பாலும் தமிழ்கள் எல்லாம் கவிதை அமைப்பிலே அமைக்கப்பட்டவை. உங்களுக்கு அது தெரியும், கவிதை அமைப்பிலே தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. கவிதைக்கு சூத்திரம் என்று ஒரு பெயர் உண்டு. சூத்திரம் என்றால் ஒரு பெரிய விஷயத்தை சின்னனாக செய்வது, அதுதான் சூத்திரம். அப்போ அந்த சூத்திரத்தை என்ன செய்வார்கள், பெரிய ஒரு விஷயத்தை கவிதை என்ற அமைப்புக்குள்ளே புலவர்கள் சுருக்கி உள்ளே வச்சுடுவார்கள். உங்களுக்கு வீட்டில் அனுபவம் இருக்கும், இப்போ மஞ்சப்பொடி மிளகாய் பொடி டப்பாவில் போடுற பொழுது எங்கள் அம்மாமார் என்ன செய்வார்கள், இதை போட்டு நிரம்பிடும், பிறகு கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி குத்தினா எண்ணெய் இறங்கும், அது பிறகு எண்ணெய் போடுவார்கள், எண்ணெய் குத்தி குத்தி அப்படி இறக்கிடுவார்கள், அப்படி அடைஞ்சு உள்ளே வச்சுருவார்கள். எடுக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், தெரிஞ்சால் தான் எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி 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 வெளியில் எடுக்க வேண்டும், அப்போ தான் முழுசாக வெளியில் வரும். அதுபோலத்தான் நம்முடைய பெரும்புலவர்கள் பெரும்பொருளை எல்லாம் இந்த பாட்டுக்குள்ளே இப்படி அடைஞ்சடைஞ்சு வச்சிருக்கிறார்கள். அதை கிண்டி எடுக்க வேணும், எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வேணும், அதில் ஒரு கரண்டி இலக்கணம், ஒரு கரண்டி தர்க்கம். இப்போ தமிழ் படிக்கிறவர்கள் தர்க்கம் படிக்கிற முறையே இல்லை. தர்க்க அறிவு போனதாலே தான் தமிழர்களை எல்லாரும் வெற்றி பெற்று விட்டார்கள். அதாவது இலக்கணம் தர்க்கம் என்ற ரெண்டு கருவிகளை கொண்டுதான் பெரிய விஷயத்தை பாட்டுக்குள்ளே அமர்த்துவார்கள். பிறகு அது ரெண்டும் தெரிஞ்சாதான் வெளியிலே எடுக்கலாம். இலக்கணமும் தர்க்கமும் தெரிய வேண்டும். அப்ப அடுத்ததாக படிக்க வேண்டியது தமிழிலே சொல்பயிர், எழுத்தும் சொல்லும் படித்த பிறகு தர்க்கமும் இலக்கணமும் படிக்க வேண்டும். அது நான் தர்க்கம் எல்லாம் எல்லாம் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அதுதான் பெரிய ஆச்சரியம். தர்க்கத்துக்கு தனி ஒரு குறளிலே விளக்கமே எழுதுகிறார். அப்ப இலக்கணமும் தர்க்கமும் படித்து முடிந்தால் அடுத்த படிப்பு இலக்கியம் படிப்பது. அதுக்கு பிறகுதான் இலக்கியம் படிக்க வேண்டும். இவ்வளவுக்கும் கருவி நூல்கள் என்று பெயர். இவ்வளவுக்கும் கருவி நூல்கள் என்று பெயர். அதாவது நீங்கள் முதல் சொல் படிக்கிறீர்கள், அச்சரம் படிக்கிறீர்கள், சொல் படிக்கிறீர்கள், அதுக்கு பிறகு இலக்கணம் படிக்கிறீர்கள், தர்க்கம் படிக்கிறீர்கள், இவ்வளவற்றுக்கும் கருவி நூல்கள் என்று பெயர். ஒரு உதாரணத்தை நான் மாணவர்களுக்கு சொல்றது உண்டு. இந்த கார் திருத்துற கராஜ் இருக்குங்களே, அப்படித்தானே இங்கேயும் சொல்லுவீங்க, கராஜ், காரை கொண்டு போய் ரிப்பேருக்கு விடுற கராஜ். அங்க இருக்கிற இந்த கார் திருத்துறவன் இருக்கான், ஒன்னும் படிக்காதவன், அழுக்கு உடுப்போடு இருப்பான். ஆனா நீங்க எந்த காரை கொண்டு போய் விட்டாலும் அவன் ரிப்பேர் பண்றான். எந்த காரை விட்டாலும் ரிப்பேர் பண்றான். நீங்க பென்ஸை விட்டால் என்ன, மாருதியை விட்டா என்ன, எந்த காரும் அவனுக்கு திருத்த தெரியும். அப்ப என்ன, இவன் பென்ஸ் கம்பெனியில போய் பென்ஸ் திருத்த பழகிட்டு வந்து, மாருதியில போய் மாருதி திருத்த வந்து பழகிட்டு வந்தானா? இல்லை, இவனுக்கு கருவிகளை பயன்படுத்த தெரியும். எந்த சாவி போட்டா எந்த நட்டை கழட்டலாம், இதை போட்டா பூட்டலாம்ங்கிற அடிப்படை தெரியும். கருவி இருந்தா அவனால எந்த காரையும் கலட்டி பூட்ட முடியும். அதுபோல இந்த கருவி நூல்களை படித்திருந்தால் எந்த இலக்கியத்துக்குள்ளும் நீங்கள் போகலாம். இப்ப ஆசிரியர்களுக்கு பெரிய பிரச்சனை, சிலபஸ் மாறிட்டால், இப்ப இருக்கிற பாடம் ஒன்று இருக்குன்னு வைங்க, இந்த ஆண்டுக்கு புது சிலபஸ் போட்டா மாணவன் நாளைக்கு படிப்பான், இவர் இன்றைக்கு படிப்பார், அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கு இவருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, அவன் நாளைக்கு படிக்க போறான், இவர் இன்றைக்கு படிச்சுட்டு வந்து சொல்லுவார். ஏனென்றால் இவருக்கு அந்த இலக்கியத்துக்குள்ள போக தெரியாது, இவரும் மாணவன் போல படிக்கவனும். இந்த கருவி நூல்களை பயன்படுத்த தெரிந்தா, கருவிகளை பயன்படுத்த தெரிந்தால் எந்த இலக்கியத்துக்குள்ளும் கைவீசி போகலாம். சிலபஸ் மாறிட்டா குடுரா புத்தகத்தை அப்படியே நீங்க பாடம் சொல்லலாம், அதுக்கு கருவி பயிற்சி வேணும். அப்ப கருவி நூல்கள் பயின்ற பிறகு இலக்கியம் பயில்வது. இப்ப யார் அப்படி இலக்கியம், இப்ப எடுத்தோன்னு இலக்கியம் பயில்கிறோம், இலக்கியம் பயின்றா கூட தப்பில்லையே, இப்ப எடுத்தோன்னு கவிதை எழுதுகிறார். இப்ப உலகத்துல சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம் கவிஞன் என்ற பட்டம் தான், எவனும் எழுதுறான். இப்ப புது கவிதை வந்தப்பறம் அது ரொம்ப சுலபமாச்சு. ஆ ஓ ஈ என்று போட்டுட்டு வந்தான், புள்ளி 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 ஓ இப்படி எழுதிட்டா கவிதை மாதிரி வந்துடுது சார். கவிதை என்பது தமிழ் படிக்கிற பொழுது பால்கடலை கடைந்தத ஒரு கதை இருக்கிறது அல்லவா நம்ம தமிழ்ல மொழியிலே. பால்கடலை கடைந்து கொண்டிருக்கிற பொழுது அமிர்தம் கடைசியா தான் வந்தது, அதுக்கு முதல் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று வந்தது. சந்திரன் வந்தான், காமதேனு வந்தது, மகாலட்சுமி வந்தாள், அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று வந்து கடைசியா தான் அமிர்தம் வந்ததாக புராணம் சொல்லுது. அதுபோல தமிழை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று வெளியில வரும். அப்படி ரொம்ப அமிர்தம் போல வெளியில வர்ற விஷயத்துக்கு பெயர் தான் கவிதை என்று பெயர். எங்களுக்கு பண்டித வகுப்பு என்று ஒரு வகுப்பு நடத்தினார்கள் யாழ்ப்பாணத்திலே. அந்த வகுப்பிலே என்னுடைய ஆசிரியர் ஒரு 10 பேர் அந்த வகுப்பை நடத்தினார்கள். பாடம் கேட்க போனோம். அதுல ஒரு வகுப்பு அந்த சிலபஸ்ல போட்டுட்டான், கவிதை வகுப்பு என்று ஒரு வகுப்பு. கவிதை சொல்லி தருவார்கள். எங்க ஊர்ல ரொம்ப பெரிய ஒரு அறிஞர், நான் சொல்ற ஒன்னொருவர் பண்டிதர் கந்தையா என்று ஒரு பெரிய சைவ சித்தாந்த அறிஞர் இருந்தார். அவரும் இப்படித்தான் ஒரு போக்கானவர்கள். அவர்கள் ஒரு நாள் எங்க பண்டித வகுப்பு நடக்குது, எங்க ஆசிரியர் கவிதை வகுப்பு பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் அந்த பக்கமா வந்தார். அவங்க எல்லாம் ஷர்ட் கூட போட்டமாக ஒரு சால்வையோட தான் வருவாங்க. அந்த பக்கமாக வந்தார் பெரிய அறிஞர். எங்கள் ஆசிரியரோடு போய் அவரை விழுந்து கும்பிட்டார். ஐயா எங்கள் வகுப்பு நடக்குது பண்டித வகுப்பு, நீங்கள் ஒருத்தரம் வர வேணும் என்று கூப்பிட்டார். அவர் வந்தார் உள்ளே. என்ன படிக்கிறீங்க என்று கேட்டார். நீங்கள் வந்து ஒரு வகுப்பு எடுக்க வேணும் என்று கேட்டார். என்ன வகுப்பு எடுக்க வேணும் என்று அவர் எல்லாம் சீரியஸாக தான் என்ன வகுப்பு எடுக்க வேணும்னு. இவர் கவிதை வகுப்பு எடுக்க வேணும் என்று சொன்னார். அவர் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் வந்து கவிதை படிப்பிக்க ஒன்று சொன்னோன்னே குறுங்கி குறுங்கி சிரித்தார். ஏன் இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டோனே அவர் சொன்னார், மாடு கண்டு போட்டா தானா பால் கறக்கும், நீங்க கண்டுல வச்சு காம்ப இழுத்தா பால் வருமாண்டார். இதுதான் அவர் சொன்ன பதில். சொல்லிட்டு சொன்னார், தமிழை படித்து கொண்டு போக ஒரு எல்லையிலே கவிதை ஆற்றல் தானாக வரும், அதுக்கு முதல் கவிதை படிச்சு எழுதுற விஷயம் இல்லை என்று விட்டார். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைத்தல் நன்றே என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. படிச்சு கவிதை எழுதுறதை விட நீ பேசாம பறையடிச்சு பிழைக்கலாம். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைத்தல் நன்றே. கவிதை தமிழ் படித்து கொண்டு போகிற பொழுது ஒரு எல்லையிலே தானாக, எப்படி வெண்ணெய் தயிர் கடைகிற பொழுது வெண்ணெய் கிளம்புகிறதோ அந்த ஆற்றல் வரும். அப்படிப்பட்ட கவிதை, அதுவும் கவி சக்கரவர்த்தி வள்ளுவன் போன்ற கவிதைகளுக்குள்ளே பெரும் நுட்பங்கள் இருக்கின்றன. இதை வெளியிலே எடுக்க வேண்டுமானால் தர்க்கம் முதலியவற்றை படித்து அதற்கு பிறகு உள்ளே போக வேண்டும். இப்படி படிக்கிறதா இருந்தா தமிழ் எப்ப படிச்சு முடிக்கிறது? சொல் படித்து பொருள் படித்து அதுக்கு பிறகு இலக்கணம் படித்து இலக்கியம் படித்து அந்த காலத்திலே இப்படியே படித்தபடியால் தான் ஆழக்கல்வி இருந்தது. இப்பவும் சொல்லுகிறார்களே, மூவாவை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படி படித்தார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் மெடிசின் படித்தாலோ இன்ஜினியரிங் படித்தாலோ அல்லது ஆர்கிடெக்ட் படித்தாலோ இதுக்கு தான் மதிப்பு உலகத்திலே, தமிழ் படித்தவனை எவன் மதிக்கிறான் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? தப்பு. தமிழை முறைப்படி படித்து பாருங்கள், மற்ற எல்லாரையும் விட அவனுக்கு மதிப்பு கிடைக்கும். நான் 100% உறுதியாக சொல்லுவேன். யாரும் தமிழை ஆழ படிப்பதில்லையே, சும்மா பேப்பர் தமிழ் மாதிரி தமிழ் வாசித்தாலே நமக்கு போதும் என்று நினைத்து விட்டோமே. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், திருக்குறளுக்குள்ளே நுழைகிற பொழுது இந்த அடிப்படை தெரிந்து கொண்டு நுழையுங்கள். நாங்கள் பரிமேலழகரை பின்பற்றி உள்ளே போக போகிறோம். தமிழிலே உயர்தரமான நூல்கள் எத்தனை என்று உமாபதி சிவாச்சாரியாரை ஒருவர் கேட்டார். உமாபதி சிவாச்சாரியார் அந்த பெயர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சைவ சித்தாந்த 14 சாத்திரத்திலே 8 சாத்திரத்தை எழுதினவர் அவர். சிதம்பரத்தைச் சேர்ந்த பிராமணர் அவர். சித்தாந்த அட்டகம் என்று அவர் எழுதின 8 நூல்களுக்கும் பெயர். அப்படி பெரிய அறிவாளி. அவருடைய குருநாதர் அரணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருடைய குருநாதர் அரணந்தி சிவாச்சாரியார். அதில் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒருவர் பிராமணர் மற்றவர் பிராமணர் அல்லாதவர், ஒருவர் பிராமணர் மற்றவர் பிராமணர் இல்லாமல் இப்படி இந்த இதெல்லாம் கடந்து வந்தவர்கள் அவர்கள். அவருடைய அறிவெல்லையை நினைத்து பார்க்க முடியாது. அந்த உமாபதி சிவாச்சாரியாரை கேட்டார்கள், அறிவு நூல்கள் தமிழிலே உயர்தரமா தமிழ் படிக்க வேண்டுமானா என்ன எதை எதை படிப்பது? அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லுகிறோமே, அட்வான்ஸ் லெவல் தமிழ் படிக்கிறதானா எதை படிக்க வேணும்ன்றோடனே அவர் 6 நூலை சொல்லுகிறார். 6 நூலை சொல்லுகிறார். அது ஒரு பாட்டா எழுதியிருக்கிறார், எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவில் சொல்லுகிறேன். வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம், 2 நூல். ஒன்று திருவள்ளுவரை படி, அதுக்கு பிறகு அன்பர் மொழி வாசகம் என்பது திருவாசகம். 6 புத்தகம் படிச்சுட்டா ஒருவன் தமிழ்லே ஹை ஸ்டாண்டர்ட் படிப்பு படிச்சுட்டேன்னு அர்த்தம். வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெல்லு பரிமேலழகன் செய்த உரை, 4 புஸ்தகம் முடிஞ்சுது. திருக்குறள் படிக்க வேண்டும், மணிவாசகர் படிக்க வேண்டும், தொல்காப்பியம் படிக்க வேண்டும், பரிமேலழகர் படிக்க வேண்டும், 4. வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெல்லு பரிமேலழகர் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் என்றார். இந்த ஆறு புத்தகம் படிச்சுட்டியா, நீ ஹை ஸ்டாண்டர்ட் தமிழ் படிச்சுட்டேன்னு அர்த்தம். கடைசி ரெண்டு நூல் என்ன தெரியுமா, தொண்டர் புராணம், பெரிய புராணம், தொகு சித்தி ஓராறும், சிவஞான சித்தியார். இந்த ஆறு நூல் படிச்சுட்டா, திருக்குறள், திருவாசகம், தொல்காப்பியம், பரிமேலழகர், சிவஞான சித்தியார், பெரிய புராணம், இந்த ஆறு புத்தகம் ஒருத்தன் தமிழில் படிச்சுட்டா அவனுக்கு மேலே தமிழ் படிக்க ஒருத்தன் இல்லை. இதை ஏன் சொல்றேன், இதுல ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. இந்த ஆறு புத்தகம் சொன்னாரே உமாபதி விஸ்வாச்சாரியார், அஞ்சு புஸ்தகம் மூல நூல்கள், பரிமேலழகர் மட்டும் உரை நூல். நீங்க கவனிச்சு பாருங்க, மிச்சம் அஞ்சும் மூல நூல்கள், திருவள்ளுவர் மூல நூல், திருவாசகம் மூல நூல், தொல்காப்பியம் மூல நூல், அதுக்கு பிறகு வந்த சிவஞான சித்தி மூல நூல், பெரிய புராணம், அஞ்சும் மூல நூல். இதை சொல்லிட்டு இந்த மூல நூல் வரிசையிலே நம்முடைய பரிமேலழகர் உரை நூலையும் சேர்த்தார் உமாபத சிவாச்சாரியர். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அப்பே சித்தாந்த அட்டகம்பாடினவர் சொல்லுகிறார், இந்த ஆறு மூல நூலுக்கு சமமானது, இது உரை நூல் என்று நினையாதே, இது படித்தால் ஒரு மூல நூல் அறிவித்த அறிவு உனக்கு வரும். ஆகவே அந்த மூல நூல் வரிசையிலே இதை சேர்த்து இந்த ஆறு நூல்களிலே பரிமேலழகர் உரையை சேர்த்தார். அப்போ ஓரளவு இப்போ உங்களுக்கு பரிமேலழகர் உரையினுடைய பெருமை புரிந்திருக்கும். அப்போ பரிமேலழகருக்கு ஊடாக நாங்கள் இனி இந்த நூலுக்குள்ளே நுழையப் போகிறோம். அதை நான் அந்த வழி சொல்லிவிட்டேன். படிக்கிற பொழுது, இப்போ இன்றைக்கு முதல் நாள் வகுப்பு என்றபடியால் உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இன்னும் ஒரு இடைவெளி இருப்பது எனக்கும் தெரிகிறது, உங்களுக்கும் தெரிகிறது. நாளவிலே அந்த இடைவெளியை நிரப்புவோம். கேள்விகள் கேட்கலாம், அதில் தப்பில்லை. ஆனால் படித்து முடிந்த பிறகு கேள்வி கேட்க வேண்டும். இடைக்கேள்விகள் சிந்தனையை திசை திருப்பி விடும். சொல்லுகிறவருக்கும் திருப்பும், கேட்கிறவர்களுக்கும் திருப்பும். ஆகவே முதல் கேள்விகள் வந்தால் குறித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வகுப்பு முடிகிற நேரத்திலே உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்கிற கேள்வி எல்லாவற்றுக்கும் என்னிடம் பதில் இருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இருக்கிற பதிலை சொல்வேன், உறுதியாக பதில் தெரிந்தால் சொல்வேன், இல்லாவிட்டால் அந்த கேள்வியை வைத்துக் கொள்வோம், எங்கோ ஒரு இடத்திலே அதற்கு பதில் வரும். ஏனென்றால் இப்பெல்லாம் ஒரு முறை வந்துவிட்டது, நான் அறிவாளி என்று காட்டுவதற்கு நீங்கள் கேள்வி கேட்டு வாய் மூடுவதற்கு முதல்ல என் வாய் திறக்க வேணும், அப்பதான் நான் அறிவாளி. அப்படி திறக்க முடியாது பாருங்க. எந்த பெரிய அறிஞனாலும் நீங்க ஒரு திடீரென்று ஒரு புத்திசாலி ஒரு கேள்வி கேட்டா, நான் உங்களை மடக்கிறதுக்காக ஒரு பதில் சொன்ன மாதிரி சொன்னா அதுக்கு பேர் பதில் இல்லை, அது அறிவில்லை. ஏ இப்போ உடனே சொல்லாவிட்டால் தப்பா, நாளைக்கு சொன்னா என்ன, இல்லாட்டா அடுத்த மாசம் சொன்னா என்ன, கேள்விக்கு பதில் வர வேண்டுமே தவிர உடனே சொல்ல வேணும் என்று அவசியம் இல்லை. ஆகவே பதில் இவருக்கு பாவம், இவர் இப்படித்தான் சமாளிக்கிறார், இவருக்கு பதில் தெரியலை என்று நீங்க நினைக்க வேண்டாம். தெரிந்த உறுதியாக பதில் தெரிந்தால் சொல்வேன், அப்படி இல்லாவிட்டால் அதை மனதிலே வைத்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு அதுக்கான பதில் சொல்வேன். இது ஒன்று. கேள்வியும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அறிவு சார்ந்த கல்வி கற்கப் போகிறோம் என்றபடியால் சொல்கிறேன், கல்வி கேள்வி வினாவிலே ரெண்டு வினா, அறிவினா அறியான் வினா என்று வினாவை ரெண்டாக பிரிக்கிறார்கள் நம் இலக்கணக்காரர்கள். ஒன்று மற்றவனுக்கு தெரியுமா என்பதற்காக கேட்கிற கேள்வி. வாத்தியார் மாணவனை பார்த்து மும்மூன்று எத்தனை என்று கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம், மூன்றும் மூன்றும் எத்தனை என்று கேட்டால் அல்லது மும்மூன்று எத்தனை என்று கேட்டால் வாத்தியார் தெரியாமல் கேட்கிறார்ன்ற அர்த்தம் இல்லை, நமக்கு தெரியுமா என்று கேட்கிறான்னு அர்த்தம். மாணவன் ஆசிரியரை பார்த்து மும்மூன்று எத்தனை என்று கேட்டால் இவன் தெரியாமல் கேட்கிறான் என்று அர்த்தம். அப்ப கேள்வி ரெண்டு வகை. நான் உங்களை கேட்டுக்கொள்வது, கேள்விகள் அறியான் வினாவாக இருக்கட்டும், என்னை அறிவினாவாக இருக்க வேண்டாம். இவருக்கு தெரியுமா என்று கேட்டு உங்களுக்கு என்ன பிரயோசனம், உங்களுக்கு தெரியக்கூடிய தெரிய வேண்டியதை கேட்பதை ஒரு கேள்வி முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரத்திலே என்னை நான் எப்பவும் ஒன்று சொல்கிறேன், அறிவு பிரகாசம் எவர் புத்தியிலே எப்போ விளையும் என்று சொல்ல முடியாது. அறிவு பிரகாசம் எவர் புத்தியிலும் ஆசிரியனிடம்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதமான அவசியமும் இல்லை. மெய்கண்டதேவர் என்பவர் சித்தாந்த சைவ சித்தாந்தத்தினுடைய மூல ஆசிரியர், சிவஞான போதம் இயற்றியவர். அவர்களுடைய வரலாறு பற்றி ஒரு செய்தி சொல்கிறார்கள், அது ஆச்சரியமாக இருக்கும் அந்த செய்தி. அவர் என்ன சொல்வார்கள் என்றால், மெய்கண்டதேவருடைய தந்தையினுடைய குரு அர்ணந்தி சிவாச்சாரியார். நான் சொல்றது கொஞ்சம், மெய்கண்ட தேவருக்கு மாணவர் அர்ணந்தி சிவாச்சாரியார். இந்த நம்ம சித்தாந்த மரபினுள்ளே முதல் மெய்கண்ட தேவர், அதுக்கு பிறகு அர்ணந்தி சிவாச்சாரியார், அதுக்கு பிறகு மறைஞான சம்பந்தர், அதுக்கு பிறகு உமாபதி சிவாச்சாரியார், இதுதான் வரிசை. அப்ப இந்த மெய்கண்டர் யார் என்று கேட்டால், அவருடைய சீடனாகிய அர்ணகி அர்ணந்தி சிவாச்சாரியார் இருக்கிறாரே, அந்த அருணந்து சிவாச்சாரியாரிடம் மெய்கண்ட தேவருடைய அப்பா படித்தார். மெய்கண்ட தேவருடைய அப்பா அருணந்து சிவாச்சாரியாரிடம் படித்தவர். வகுப்புக்கு போற பொழுது ஒரு நாள் இந்த மெய்கண்ட தேவருக்கு அப்ப சின்ன வயசு, 3 வயசு, இந்த பையனை கூட்டி கொண்டு போனார். இது புறவியிலேயே கொண்டு வந்த ஆள். இவர் சைவ சித்தாந்தம் படிக்கிறார்கள், ஆணவம் பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். மெய்கண்ட தேவர் அப்பா கேட்கிறார், இந்த பிள்ளையும் கூட்டின்னு போயிருப்பா, அந்த அம்மா அனுப்பியிருக்கும் பழகு இவன் வீட்டில் குழப்பம் செய்யறான், கூட்டின்னு போங்க. இந்த பிள்ளையும் இருந்து கேட்டிருக்கிறான். படிச்சுட்டு வந்துட்டார்கள். அடுத்த நாள் அது பெரிய விஷயம், படிச்சுட்டு வந்துட்டார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது, எங்கேயாவது ஒன்றை போய் பார்த்தா வீட்டில் வந்து அதை மாதிரி விளையாடுவார்கள். கோயிலில் போய் நாதஸ்வரம் கேட்டுட்டு வந்தால் ஒரு நீ மேலே மடி நான் நாதஸ்வரம் ஊரம் இருக்கிற அது மாதிரி. இந்த பிள்ளை அடுத்த நாள் வீட்டில் இருந்து இவர் சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறார். யார் இந்த குழந்தை? தன்னோட ஒத்த மாணவர்களை இருத்தி, வாருங்கள் உங்களுக்கு நான் பாடம் சொல்கிறேன் என்று சைவ சித்தாந்த பாடம். அந்த நேரம் பார்த்து அருணந்தி சிவாச்சாரியார் இவங்க அப்பாவை தேடி வந்துட்டார். வந்தால் இவர் சைவ சித்தாந்த வகுப்பு, ஆணவம் என்றால் என்ன என்று இவர் வகுப்பு நடத்துகிறார். இவர் நினைச்சுட்டார், இவன் நேற்று வகுப்புக்கு வந்து என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறான்னு நினச்சிட்டார். அவருக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா பண்ணுகிறாய் என்று கேட்டிருக்கிறார். கேட்டோடனே இந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறேன், சைவ சித்தாந்தத்தில் என்ன பாடம் சொல்லுகிறாய் என்று கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், ஆணவம் பற்றி, ஆணவம் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துகிறேன் என்றார். அவர் உடனே கேட்டார், ஆணவம் என்றால் என்னை என்றார். இவர் பெரிய வாத்தியார் அல்லவா, என்ன என்று கேட்டோடனே அந்த பிள்ளை சிரிச்சுட்டு இப்படி இருந்துச்சு. இவ்வளவுதான், நான் ரொம்ப வியந்திருக்கிறேன் சார். இப்படி கையை அவரையே கையை காட்டுது. ஆணவம் என்றால் என்ன, நீதான்டான்றதான் அர்த்தம். அவர் பெரியவர், இவர் சின்ன குழந்தை. இவ்வளவு ஞான தெளிவு இருந்திருக்கவன் பாருங்க. அதில் என்ன பெருமை என்றால், இது காட்டின மெய்கண்ட தேவருடைய சிறப்பல்ல சிறப்பு. இந்த பிள்ளை கையை காட்டினோடனே அந்த பெரியவர் உடனே இந்த பிள்ளையிட காலில் விழுந்து கும்பிட்டு, நீதான் எனக்கு குரு என்று ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் எவ்வளவு பெரியவர் யோசிச்சு பாருங்க. நான் அதனால தான் சொல்றது, ஒருத்தர் வகுப்பு நடத்துறாருன்றா அவர் தான் பெரியவராக இருக்கவன்னு ஒரு சட்டமும் கிடையாது. எத்தனையோ மெய்கண்ட தேவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த ஞான தெளிவை எனக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். அப்போது இனி நாங்கள் பரிமேலழகருக்குள்ளே நுழைய வேண்டும். 2 விதமாக படிக்கலாம். நான் அதை சொன்னேனே, மேலோட்ட கல்வி வேகமாக படிக்கலாம். அங்கே இருந்து வந்து சும்மா திருக்குறளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நானும் சொல்லிட்டு போகிறதுல பிரயோசனம் இருக்கிறதா படையிலே. ஒரு வகுப்பு நடந்தாலும் அந்த வகுப்பிலே பயன் இருக்க வேண்டும். நான் எங்கள் ஊரிலே சொல்லுவேன், அது கடவுளை நினைச்சு கொண்டு தான் சொல்லுவேன், மாணவர்களுக்கு சொல்லுவேன், வகுப்புக்கு வர்றது உன்னுடைய வேலை, உன்னை அறிவாளியாக்குறது என்னுடைய வேலை என்பேன். இது நான் என்னில் வச்சிருக்க நம்பிக்கையில் சொல்கிறது இல்லை, திருக்குறள்லையும் பரிமேலர்களையும் வச்சிருக்க நம்பிக்கையை வச்சு சொல்கிறது. ஒரு 10 வகுப்பு கேட்டால் புத்தி நிரம்ப வேணும், நிரம்பினோன்னு அதை செமிக்க வேண்டும். அதுக்கு பிறகு திருப்பி நிரப்ப வேணும். சாப்பிட சாப்பிட பசிக்குது, செமிச்சோடனே திருப்பி திருப்பி போடுறோம் அல்லவா, அப்படி போட்டுக்கொண்டே இருக்கணும், செமிச்சு கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே ஒரு நாள் சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு நல்லா தான் இருந்தது என்ற ஒரு திருப்தி வரவன். இந்த வகுப்பு அப்படித்தான். ஆண்டவன் என்னென்ன முடிவு பண்ணி இந்த வகுப்பு நடத்துகிறானோ எனக்கு தெரியவில்லை, உங்களில் எத்தனை பேருக்கு இது திருப்தி தருகிறதோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு 10 பேர் இருந்தால் கூட தாராளமாக போதும். ஆழமாக கற்க வேண்டும் என்ற நினைப்போடு நாங்கள் இந்த கல்வியை கற்போம். முதலிலே நாங்கள் திருக்குறளை படிப்பதானால் முடிந்த அளவு ஒரு பரிமேலழகர் நூல் உங்கள் கையில் இருந்தால் நல்லது. பரிமேலழகர் உரையோடு கூடிய ஒரு திரு, ஏனென்றால் கண்ணும் பார்த்து காதும் கேட்கிற பொழுது கல்வி புத்தியிலே பதிகிறது அதிகம். என்ன சும்மா ஒரு சொற்பொழிவு மாதிரி பண்ணுறேட்டா பண்ணிட்டு போயிடலாம், அது என்னுடைய வேலையாக இருக்கும். நூலை கையில் வச்சு படிக்கிறது என்பது ரொம்ப நல்லது. முடிந்தால் எவ்வளவோ செலவழிக்கிறோம் ஒரு திருக்குறள் பரிமேலர் உரை, இந்த பாருங்க ரொம்ப சாதாரண ஒரு புஸ்தகம், இது கையில் இருந்தால் போதும். ஆகவே முடிந்தால் வகுப்புக்கு அந்த நூலோடு வாருங்கள். அப்போ அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். முதல் நூலுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும். திருவள்ளுவர் பெரிய புதுமை செய்தார், நினைச்சு பார்க்க முடியாது. உலகியல் முழுவதையும் ஒரு சின்ன நூலுக்குள்ளே அடக்கி இருக்கிறார். அது சும்மா எல்லாரும் சொல்றது தான், சிம்பிளாக சொல்ல திருக்குறளுக்குள்ளே எல்லாம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்குது. படித்து ஆழமாக தெரிஞ்சாதான் அந்த எல்லாம் உண்டு என்பதற்கு அர்த்தம் புரியும். திருக்குறளுக்குள்ளே நுழைவதானால் சகலதும் அவரை போல தமிழ் மக்கள் மேலே கருணை கொண்ட ஒரு தலைவர் உலகத்திலே இல்லை, உலகத்திலே இல்லை. அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 பாடினார். நாங்கள் உடனே கேட்போம், இல்லையே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் தானே இருக்கு, வீட்டுப்பால் இல்லையே என்றால் வீட்டுப்பாலும் இருக்கிறது என்கிறார் ஒரு புலவர். பரிமளர் கதை விளக்கம் செய்கிறார். வீடும் பாடி இருக்கிறார் திருவள்ளுவர், நாளும் பாடி இருக்கு. இந்த நாளுக்கு மேல உலகத்தில் ஏதாவது ஒன்று உண்டா? அதனால் தான் புருடார்த்தம் என்று இதுக்கு பெயர் வைத்தார்கள். நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே இயங்குகிறீர்கள் அல்லவா? இப்ப இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை இயங்குகிறீர்கள். ஒரு டைரியில குறியுங்க, இன்றைய காலம் அழிம்பினேன், இப்படி செய்தேன், சாப்பிட்டேன், போனேன், வந்தேன், வகுப்புக்கு போனேன், இன்னமோ ஒரு நாள் செய்த வேலை முழுவதும் குறியுங்க. ஒரு பேப்பர் எடுத்து நாலு பட்டியல் போடுங்க, அறம், பொருள், இன்பம், வீடு, நாலு பட்டியல். நீங்க செய்த அத்தனை வேலையும் இந்த நாலு பட்டியலுக்குள்ள அடக்கிடலாம். ஒன்று அறம் சார்ந்து இயங்கியிருப்பீர்கள், அல்லது பொருள் சார்ந்து இயங்கியிருப்பீர்கள், அல்லது காமம் சார்ந்து இயங்கியிருப்பீர்கள், அல்லது வீடு சார்ந்து இயங்கியிருப்பீர்கள். மொத்த உங்களுடைய செயல்பாடும் இந்த நாளுக்குள்ளே அடங்கும். இது அடங்கவில்லை என்று நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நான் அதை அடக்கி காட்டுகிறேன், அல்லாவிட்டால் வகுப்பை நிறுத்துவேன். இந்த உலகத்தினுடைய அத்தனை இயக்கமும் இந்த நாளுக்குள்ளே அடங்குகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நாளுக்குள்ளே அடங்குகிறது. இந்த நாளுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நூலுக்குள்ளே கொண்டு வந்து இந்த நாளையும் வரையறை செய்து தருவதற்கு திருவள்ளுவரை தவிர வேறு ஒரு புலவன் இல்லை. அதனால்தான் உரையாசிரியர்கள் திருவள்ளுவரை பற்றி எழுதுகிற பொழுது திருவள்ளுவர் என்று எழுத மாட்டார்கள், திருவள்ளுவக் கடவுள் என்று எழுதுவார்கள். வள்ளுவக் கடவுள் சொல்கிறார் என்று எழுதுவார்கள். கடவுள்தான், சந்தேகம் இல்லை. இறைவன் படைத்த இயற்கையை ஒவ்வொரு அணு அணுவாக விளங்கி வாழ்க்கைக்கு அவன் தந்த திருக்குறள் படித்து விட்டால் நீங்கள் தமிழறிஞனாகிறீர்களோ இல்லையோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது சர்வ நிச்சயம், சர்வ நிச்சயம், அதுல சந்தேகமே வேண்டாம். பாடமா படிக்கப்படாது, அதான் முக்கியம். சில பேர் எனக்கு சரி, அது ஒரு குழந்தைத்தனமான, அதை ஒன்றும் தப்பில்லை. திருக்குறளை சில பேர் தலைகீழாக சொல்லுவேன் என்பார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்றா, உலகு முதல் சும்மா ஒரு வித்தை, அவ்வளவுதான். திருக்குறள் அதுக்காக படிக்கிறது இல்லை. நான் எப்பவும் சொல்றேன், படிப்பு என்பது இன்றைக்கு முழுவதும் முன்னுரை தான். படிப்பு என்பது என்னவென்று கேட்டால் முதல் சொல், சொல்லுக்கு பிறகு பொருள். சொல் எதற்கு தேவை என்றால் பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சொல் பொருளிலே கொண்டு போய் விட வேண்டும். ஒரு மொழி அங்கேதான் பூரணமாகிறது. முதல் பாட்டிலே சொற்களை படிக்கிறோம் அல்லவா, அந்த சொற்களுக்கு கூடாக பொருளை பற்ற தெரிய வேண்டும். அப்ப பொருளுக்கு போயிட்டீர்களா, சொற்களை விட்டு விடலாம், அதுக்கப்புறம் சொல் தேவையே இல்லை, நீங்க எந்த சொல்ல சொன்னாலும். அதனாலேதான் இலக்கணத்தை அமைத்த நம் பெரியவர்கள் வழு அமைதி என்று ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் உயர்தினையிலே ஒரு வசனத்தை தொடங்குனா உயர்தினையிலே முடிக்க வேண்டும். அவன் வந்தான் என்று முடிக்க, அவன் வந்தது என்று முடிக்கப்படாது. இப்ப அப்படியெல்லாம் முடிக்கிறார்கள், ஒன்றும் தப்பில்லை. என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரி அகர்ணையா ஆயிட்டோம். அப்படி கவிதைக்கு அந்த லைசன்ஸ், அப்ப கவிதை பாடுகிற பொழுது லைசன்ஸ் சொன்னார்கள். அப்படி இல்லை, நீ புலவன் பாடுறானா, பாடக்கூடு, அது வலு அமைதி, திணை வலு அமைதி, கால வலு அமைதி, இப்படி அமைதி கொடுத்தார்கள். கண்ணதாசன் பாடினான், படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு. வசனம் தெரியுங்களா, இந்த தமிழ் வசனம் தெரியுங்களா? படித்ததினால் அறிவு பெற்றோர் உயர்திணை உண்டு அகிருணை, படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உள்ளார் என்றாதான் அந்த வசனம் சரி. இங்க பாருங்க, படிக்காம இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு பிறச்சி இவ்வளவு நாளும் இந்த பாட்டை ரசிச்சோமே, இந்த ஆள் வந்து குழப்பிட்டுதேன்னு நினைப்பீங்க. ஆனால் கவிஞர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவன் மொழி கடந்து பொருளுக்கு போனவன், அவன் சொல்லலாம். அதுக்கு நீ என்ன பண்ண வேணும், அது திணை அமைதி என்று அமைதி கொள்ள வேணும். அப்படின்றா இலக்கணம் என்னத்துக்கு பிழையா படிக்கலாம் என்றா, ஏய் அவன் உனக்கல்ல அது அமைதி, அது அவனுக்கு அமைதி. அவன் பொருளுக்கு போனவனுக்கு சொல் பற்றி பிரச்சனையே இல்லை, பொருளுக்கு போய்விட்டான். ஆகவே தமிழ் படிக்கிற பொழுது நீங்க என்ன செய்ய வேணும், சொல்லிலே இருந்து பொருளுக்கு போக பயிற்சி பெற வேணும். இது முதல் நிலை. பொருள் வந்துட்டுதா, சொல்ல நீங்க தூக்கி எறிஞ்சிடலாம் சார். நான் ராமாயணத்துல சொல்றது உண்டு, கம்பன் எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு படிச்சிருக்கிறாங்களேங்கிற பொழுது எனக்கு ஆச்சரியம். கம்பன் தாடகைக்கு மேலே ராமன் அம்பு போடுகிறான், தடகு மேலே ராமன் அம்பு போடுகிறான். இந்த அம்பு முதல் அவன் கன்னிப்போர், கன்னிப்போர் மாம் போட அம்பு எடுத்தான், அம்பு எடுத்து போடுறான். இது ஃபுல் ஸ்பீட்ல போகுதுன்னு காட்ட வேணும் கம்பனுக்கு, முதல் முதல் போர் அல்லவா. அந்த அம்புக்கு வேகத்துக்கு என்ன சொல்றது, மின்னலை போட போச்சு, அது அதெல்லாம் கம்பனுக்கு திருப்தி இல்லை. உடனே போய் சேர்ந்தது, இது போட்டவனே அங்கே போய் குத்திருச்சு. அதுக்கு என்ன ஓமை சொல்லலாம் என்றால் கம்பன் சொன்னான், சொல்லக்கும் கடிய வேக சுடுசரம். அந்த அம்புக்கு என்ன உவமை சொல்லுகிறான், சொல் போல போயிற்று. உரையாசிரியர் எழுதினார்கள், முனிவர்கள் சொன்ன சாபச் சொல் போல் போயிற்று என்று எழுதினார்கள். இப்படி போவான்றவன போயிருவார்களே, அந்த மாதிரி அந்த சொல் போச்சான். சொல்லக்கும் கடிய வேக சுடுசுரம், கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கணன்று. அம்பு போச்சு துளைச்சு கொண்டு போயிருச்சு. சில பேர் சொல்லுவாங்க அது பொம்பளை தானே அது துளைக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆற்றல் இல்லை. கல்லொக்கும் வைர குன்ற நெஞ்சில் தங்காது. அவள் பொம்பளை இல்லை, மலை போல அவளுடைய மார்பு இருக்கிறது. அந்த அம்பு துளைச்சு அப்புறம் போச்சு. எப்படிடா அப்புறம் போச்சுன்றதுக்கு ஒரு உவமை சொல்றான் கம்பன். கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு படித்தவன் சொல்லுகிற பொருள் எப்படி அவனுக்குள்ள நிற்காம போகுமோ. சில பேர் அப்படித்தான் சொல்ற பொழுது இப்படி ஆட்டி ஆட்டி கேட்பான். ஏன் கேட்கிறான்டா, உள்ளுக்கு ஒன்றும் தங்கிடப்படாது, ஆட்டி வெளியில் அனுப்புறான். நான் இதை சொன்னேன் இங்கே ஆட்டாம விட்டுறாதீங்க. காதால கேட்கறது உள்ள நிற்கவன். சில பேருக்கு நிற்க கல்லா புல்லர்க்கு இதுல ஒரு குசும்பு வைக்கிறான் கம்பன். கல்லா புல்லர் என்று சொன்னதாலே கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள். கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. இந்த பாட்டில் என்ன நுட்பம் பாருங்க. அம்பு உள்ள போற பொழுது கம்பன் என்ன சொன்னான், சொல்லுக்கும் அம்பு என்றான். வெளியில போற பொழுது என்ன சொன்னான், பொருளென போயிற்றன்றே என்றான். காதுக்குள்ள வரும் வரைதான் சொல், வந்துட்டா அதுக்கப்புறம் பொருள் தான், அதுக்கப்புறம் சொல்லுக்கு வேலை இல்லை. சொல்ல இப்ப ஒரு தட்டத்தில் வச்சு ஒரு ஒரு பிளேட்ல வச்சு காப்பி கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள், அல்லது டம்ளர்ல காப்பி கொடுக்கிறீர்கள். இந்த டம்ளர் எது வரைக்கும் தேவை, காப்பியை உள்ள விடும் வரைக்கும் தேவை, அதுக்கப்புறம் டம்ளரை வச்சு கொண்டிருப்பானா, தூக்கி போடாங்கல. அது மாதிரி சொல் பொருளை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே சேர்த்துட்டுதா போதும், அதுக்கப்புறம் சொல்லுக்கு வேலை இல்லை, தூக்கி போட வேண்டியதுதான். அப்போ அதோட தமிழ் முடிஞ்சதாண்டா, முடியவில்லை. பொருள் வந்தா போதாது, பொருள் உணர்வாக மாற வேண்டும். தமிழ் படிக்கிற முறை இதுதான். முதல் சொல் படித்து பொருளை பிடியுங்கள். பொருள் என்ன உணர்வு சொல்கிறது என்று பிடியுங்கள். அந்த உணர்வை பற்றி விட்டீர்களே ஆனால் போதும். சொல் பொருளாகி பொருள் உணர்வாக வேண்டும். உணர்வாகாத பட்சத்திலே தமிழ் படிச்சு பிரயோசனம் இல்லை. சொல் பொருள் உணர்வு என்ற வரிசையிலே உணர்வுக்கு என்ன சிறப்பு தெரியுமா, பேதங்கள் அற்றுப்போகும். இப்ப சொல் இருக்கிறதே பேதம் உண்டு. அதான் இந்த மொழி படிச்சோடனே நாங்க சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறோமே, அவன் தமிழன் இவன் சிங்களவன் என்னமோ பிடிச்சிடுறோமே. சொல்லுக்குள்ள பேதம் உண்டு. இங்க பாருங்க, அம்மா தமிழ், மம்மி ஆங்கிலம், மாதா சமஸ்கிருதம் அப்படிங்களா, ஏதோ அப்படி பண்றாங்க. அம்மே எங்க ஊர்ல சிங்களத்துல அம்மா. இது நாலு சொல்ல என்ன சொன்னேன், இஸ்லாமியர்கள் உம்மா. சொல்லு வேறையே தவிர பொருள் ஒன்றுதானே சார். ஆனா அம்மா என்ற உடனே இது தமிழ் அம்மா ஞாபகத்துக்கு வர்றாள், அம்மே என்ற உடனே சிங்கள அம்மா ஞாபகத்துக்கு வர்றாள், மம்மி என்ற உடனே ஆங்கில அம்மா. பேதங்கள் வந்துடுது பாருங்க மொழியிலே. இப்ப பொருளுக்கு போங்க. அம்மா என்ற சொல் என்ன தந்தது, தாய் என்ற அந்த பொருளை தந்தது அல்லவா. பேதம் குறைஞ்சுப்போம். மொழி அந்த மொழியிலே இருக்கிற பேதம், தாய் என்ற அந்த 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 பொருள் வந்துட்டு வைங்க, அம்மாதான். அப்ப பொருள் குறைஞ்சு போதும். இப்ப இன்னும் கொஞ்சம் பாருங்க, அங்க கூட பொருள்ல கூட இப்ப அம்மா என்று சொன்ன வருகிற தாய் பொருள் இருக்குது. எங்களுக்கு பின்னி பூ வச்ச ஒரு அம்மா ஞாபகத்துக்கு வருவாள், மம்மி என்ற உடனே கவுன் போட்ட ஒரு அம்மா ஞாபகத்துக்கு வருவாள். அப்ப பொருள்ல கூட பேதம் உண்டு. இப்ப அம்மா என்ற சொல், அதுக்கப்புறம் அம்மா என்ற பொருள். இந்த அம்மா என்று சொன்னோடனே தாய்மை என்ற ஒரு உணர்வு வருகுது பாருங்க. அதுல சிங்கள தாய்மை, தமிழ் தாய்மை, ஆங்கில தாய்மை என்று தாய்மை இல்லை. ஆகவே மொழி பயன்பாடு உண்மையாக வர வேண்டுமானால் சொல்லை கடந்து பொருளை கடந்து உணர்வை தொட்டால்தான் மொழி பயன்பாடு வரும். அதனாலே தான் சகலகலாவில்லை மாடிய மாலை பாடிய குமரகுருபர சுவாமிகள் என்ன சொன்னார் தெரியுமா, சரஸ்வதியை கேட்கிற பொழுது பாட்டும், பாட்டுங்கிறது சொல், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்றார். தாயே எனக்கு பாட்டை கொடு, பாட்டினாலே வர்ற பொருளை கொடு, பொருளாலே வருகிற பயனை கொடு என்றார். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டி எளித இதனில் காய். அப்ப நான் இது என்னத்துக்கு இதை இவ்வளவு நேரம் இதை விளங்கப்படுத்தி சொல்கிறேன் என்றால், திருக்குறள் படிக்கிறோம் என்றால் முதல் சொல் படியுங்கள், சொல்லுக்கூடாக பொருள் படியுங்கள், பொருளுக்கூடாக உணர்வை படியுங்கள். திருக்குறளுடைய உணர்வு என்ன என்று கேட்பீர்களானால் அறம்தான் உணர்வு. அறம்தான் திருக்குறளுடைய உணர்வு. சொல் பொருள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எல்லாம் வேற வேறையா இருக்கிறதே என்பதற்காக விஷயம் வேற என்று நினைக்காதீர்கள். அத்தனை ஊடாகவும் அறம் என்ற உணர்வை சொல்லுகிறான் திருவள்ளுவர். திருக்குறள் படித்தால் அறமாக வாழ்வீர்கள் நூறு வீதம் சொல்கிறேன். உங்கள் மனதை சுத்தப்படுத்தி கொண்டு படித்தால் என்னிடம், நான் இந்த கொழும்பிலே படிக்கிற பொழுது ரொம்ப கீழ்மைப்பட்ட பிள்ளைகள், சிங்கள மொழியிலே படித்த பிள்ளைகள் படித்தார்கள். நீங்க சொன்னா நம்ப மாட்டீர்கள், அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு சேரி வாழ்க்கை. புலால் மருத்தல் படித்த பிறகு ஒரு 10 மாணவர்கள் புலால் சாப்பிடுவதை நிறுத்தி விட்டார்கள் சார். சத்தியம், நான் நினைக்கிறது, நான் இவ்வளவு சொற்பொழிவு பண்ணி எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, அந்த 10 பேருக்கு படித்ததால எனக்கு கட்டாயம் சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கும். சத்தியமா சொல்கிறேன், அவர்கள் சூழல்ல மாமிசம் புலால் உண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வியப்பு. சாப்பிடுறத நிப்பாட்டிட்டார்கள். நான் அதுதான் உணர்வு, நான் அதான் சொல்றேன். திருக்குறளை படித்தால் அறத்தின்படி வாழ வேண்டும், வாழ வைக்கும். அதுதான் திருவள்ளுவருடைய கட்டத்தில், நீங்க மீற நினைச்சாலும் வந்து புத்தியில தட்டுவார் திருவள்ளுவர். டேய், நேற்று சொன்னேனே, இப்ப என்னடா பண்றேன்னு கேட்பார் பாருங்க. அதுக்காக தான் திருக்குறள் படிப்பது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எல்லா நாட்டிலையும், உங்க நாடு என்று இல்லை, எல்லா நாட்டிலையும் அறப்பொருள் வாழே எத்தனை அசிங்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இனியெல்லாம் தலைமைகளிடமிருந்து மக்களுக்கு தர்மம் வரும் என்று நினைக்காதீர்கள், மக்களிடமிருந்து தர்மம் தலைமைக்கு போக வேண்டும். நாம் எல்லோரும் செம்மைப்பட்டு விட்டால் தலைமை செம்மையாகத்தான் வேண்டும். நான் அரசியலை சொல்லவில்லை, பொதுப்பட சொல்லுகிறேன். எங்கும் இதுதான் பிரச்சனை, எங்கள் நாட்டிலும் இதுதான் பிரச்சனை. ஆகவே திருக்குறளை நான் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்ற மொழி முடிவுரையாக சொல்லுகிறேன். என்னுடைய ஆசிரியர் சொல்வார், இருட்டோடு போராடி கொண்டிருக்காதீர்கள், சின்ன வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டால் பெரிய இருளை நீக்கி விடலாம். இருட்டோடு போராடி பிரயோசனம் இல்லை, வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சியுங்கள். நாங்கள் காலாகாலமாக இருட்டோடு போராடுகிறோம் என்று நாமும் இருட்டாகி கொண்டே இருக்கிறோம். ஒளியை கொஞ்சமாவது கொண்டு வந்து விட்டோம் என்றால் இருள் போய்விடும். பெரிய இருளை நீக்க பெரிய ஒளி தேவை என்று இல்லை. இங்க பாருங்க, இந்த மண்டபம் முழுக்க இருள். இப்ப இந்த லைட்டன் 4 லைட்டன் ஊத்தா மண்டபம் முழுக்க இருள். இவ்வளவு இருளையும் இந்த 4 லைட் இல்லாம பண்ணிவிடுறது அல்லவா? அப்படி 4 பேர் தர்மமானவன் வந்து விட்டா காணும், இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் வெளிச்சமாகிவிடும், ஒட்டுமொத்த சமுதாயமும் வெளிச்சமாகிவிடும். அந்த வெளிச்சம் நோக்கி திருக்குறளை கற்போம். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தப் போகிறேன். ரொம்ப நீளமா படித்தாலும் கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், பெறுகிற அவ்வளவத்தையும் பயன்பெறுவோம். நாளைய வகுப்பிலே முடிந்தால் திருக்குறள் நூலோடு வாருங்கள். உரைப்பாயிரத்துக்குள்ளே நுழைகிறோம். நாளைய வகுப்பிலே உரைப்பாயிரத்தை படிப்போம். அதுவே அது படித்தா திருக்குறள் படித்ததுக்கு சரி. அந்த பாயிரத்திலே நாளை நுழையலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.